மற்றவங்க உங்ககிட்ட கேட்குற மன்னிப்பு ஏன் சின்சியராக படலைன்னு என்னைக்காவது வியந்திருக்கீங்களா? அல்லது நீங்கள் ஒரு தவறு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கும்போது உன்னை பார்த்தா உண்மையாக வருத்தப்படுற மாதிரி தெரியல அப்படின்னு யாராவது உங்களை பார்த்து சொல்லியிருக்காங்களா? நம்ம எல்லோருமே நெருங்கிய நண்பர்கள்கிட்ட இல்லை உறவினர்கள்கிட்ட தவறாக நடந்திருப்போம். சில நேரங்களில் நாம் சொல்கிற வார்த்தைகள் செய்கிற சில செயல்கள் பெரும்பாலும் நாம் மிகவும் நேசிக்கிறவங்கள காயப்படுத்திடுது. அதை நினச்சி பின்னாடி வருத்தப்பட்டிருப்போம். உறவுகளில் விரிசல் ஏற்படும் போது நாம் அதை சரி செய்யணும் தான், ஆனால் வெறுமனே சாரின்னு சொன்னால் போதுமானதா? பொதுவாகவே வார்த்தையில் நான் வருந்துகிறேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க.
மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை.
மற்றவங்க திட்டிலிருந்து சண்டையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக சொல்ற சாரி எல்லாமே நம்மளோட இன்சின்சியாரிட்டியை காட்டி கொடுத்துரும். ஏன்னா அதை நம்ம உண்மையாக வருந்தி கேட்கல. அப்போ நம்ம என்னதான் செய்யறது? அனைவருக்கும் வணக்கம். books.com லிட் கியானோட மற்றொரு சுவாரஸ்யமான எபிசோடில் உங்களை மீண்டும் வரவேற்கிறது சுபாஷினி. நான் முதல் முதல்ல கேரி சாப்மன் மற்றும் ஜெனிஃபர் தாமஸ் எழுதிய த 5 Love Languages 5 Kaadhal Moligal புத்தகத்தை தான் படித்தேன். இது உறவு சிக்கல்களை மேம்படுத்துறதுக்கான ஒரு புத்தகம். அதாவது நம்ம ரிலேஷன்ஷிப்பில் லவ் குறைஞ்சிருச்சுன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம், அதனால் என்ன பிரச்சனை வருது, அதை எப்படி சரி செய்யலாம், லவ் லைஃபை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் போன்ற விஷயங்களை பல தம்பதியின் வாழ்க்கையை கேஸ் ஸ்டடி பண்ணி உதாரணமாக சொல்லியிருப்பாங்க. சரி, இன்றைய புத்தகத்துக்கு வருவோம். அதே நம்பர் 1 நியூயார்க் டைம்ஸ் பெஸ்ட் செல்லிங் ஜோடியால் இணைந்து எழுதப்பட்ட வென் சாரி இசன்ட் எனஃப் தான் நாம் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த புக்கோட முந்தைய பேர் த 5 Languages ஆஃப் அப்பாலஜி. ரிவைஸ் பண்ணி அப்டேட் பண்ண வெர்ஷன் தான் வென் சாரி இசன்ட் எனஃப். டாக்டர் கேரி சாப்மனின் சொந்த வாழ்க்கை அனுபவங்களும் ஒரு மதபோதகரா மற்றும் திருமண ஆலோசகரா 40 ஆண்டு அனுபவங்களும் அவரை தி 5 Love Languages வெளியிட வழிவகுத்தது. அது மட்டும் இல்ல, 45 ஆண்டுகளுக்கு மேலாக கர்லனோட திருமண வாழ்க்கை நடத்திட்டு வர சாப்மன் உறவுகளை மேம்படுத்த அல்ல உறவுகளில் ஏற்படுற காயங்களை குணப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல நபர். எனக்கு சாப்மனோட ரிலேஷன்ஷிப் பத்தின புத்தகங்களில் பிடிச்ச விஷயமே அது எவ்வளோ பிராக்டிக்கலா இருக்குங்கிறதா. வென் சாரி இசன்ட் எனஃப் புத்தகம் கூட அவரோட அதிக படிக்கப்பட்ட புத்தகமான த 5 Languages ஆஃப் லவ் புத்தகத்தின் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, இதில் அவங்க மன்னிப்புகளின் 5 மொழிகளை பற்றி பேசியிருக்காங்க. திறமையான எழுத்தாளர்கள் கேரி சாப்மன் மற்றும் ஜெனிஃபர் தாமஸ் இந்த புத்தகத்தில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்பாலஜிஸ், மன்னிப்பு வகைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. உங்கள் மன்னிப்பு மொழி எப்படி கண்டுகொள்வது, மற்றவங்க நம்மளை காயப்படுத்தும் போது அதை எப்படி எதிர்கொள்வது, நம்மளோட மன்னிக்கும் மனநிலை எப்படி இருக்குது, நம்பிக்கை, கவுன்சிலிங் போல விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. சிலர் கேட்கும் மன்னிப்பு நமக்கு ஏன் சின்சியராக தோன்றது இல்லைன்னு எப்போ மன்னிப்பு கேட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படுங்கிற வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அர்த்தமுள்ள மன்னிப்பு எப்படி உங்கள் நட்பை, குடும்ப உறவுகளை, கல்யாண பந்தத்தை ஸ்ட்ராங் ஆக்குதுன்னு நீங்களே உணர்வீங்க. பல ரிலேஷன்ஷிப் கெட்டதுலேருந்து மோசமான நிலைக்கு போகிற காரணம் என்னன்னு தெரியுமா? சம்மந்தப்பட்ட ரெண்டு பேருமே இல்லை யாராவது ஒருத்தர் தன்னோட தப்பை ஒத்துக்கவே மாட்டாங்க. நம்ம குடும்பங்கள்லே பார்த்துருப்போம், சித்தப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் சண்டைனா பெரியப்பா சொல்லுவார், முதல்ல அவனை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு, இல்லை இல்லை நான் தப்பே பண்ணலன்னு சித்தப்பா சொல்லுவார். அப்படியே யாராவது ஒருத்தர் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கலான்னு விருப்பப்பட்டா என்ன சொன்னால் நம்ம எதிராளி மன்னிப்பார்னு தெரியாது. எந்த விதத்தில் சொன்னால் நம்ம மேலே கோபமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம உண்மையிலே வருந்துறோம்னு புரிஞ்சுக்குவாங்க. நம்ம கேட்குற மன்னிப்பு அவங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக பட்டு சமாதானமாவாங்கன்னு நமக்கு தெரியாது. அதாவது அவங்களோட மன்னிப்பு மொழி என்னன்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மன்னிப்பு மொழி இருக்குது, அந்த மொழி அவங்கள எதிரொலிக்கும். நம்ம பல பேர்கிட்ட பழகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு, எல்லாரோட மன்னிப்பு மொழியும் நம்ம மன்னிப்பு மொழி விட வேறுபடும். மன்னிப்பு மொழின்னு வரும்போது எனக்கு எப்படி கேட்க கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறது முக்கியம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கம்ஃபர்டபுளாக எதை சொல்லி மன்னிப்பு கேட்பேங்கிறது முக்கியமே இல்லை. நீங்கள் மன்னிப்பு கேட்குறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற வார்த்தை கம்ஃபர்டபுளாக இருக்குமா, முக்கியமாக அவங்க உங்கள் மன்னிப்பை காது கொடுத்து கேட்பாங்களா? நீங்கள் பாட்டுக்கு வழக்கம் போல் ஒரு சாரி சொன்னால் போதும்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. அட, இப்படி தான் காலங்காலமாக நான் எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு வரேன் அப்படின்னா அது உங்கள் மன்னிப்பு மொழி, அது அவங்க மன்னிப்பு மொழியாகவும் இருக்கணுங்கிறது எந்த கட்டாயமும் இல்லையே. நீங்கள் சொல்கிற சாரி அவங்களுக்கு புரியலனா? நான் சொல்கிறது சாரிங்கிற வார்த்தை மட்டும் இல்லை, நீங்கள் கேட்குற விதம், பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு நான் என்ன பண்ணால் நீங்கள் மன்னிப்பீங்க, இல்லை நான் என்ன பண்ணால் உங்களுக்கு கோபம் தீரும், என் மேலே நம்பிக்கை வரும், இப்படியெல்லாம் கேட்கணும்னு அவங்க எதிர்பார்க்குற ஆளாக இருந்தாங்கன்னா ஏரோப்ளேன் எதிர்பார்க்கவங்ககிட்ட குண்டூசி கொடுத்த கதையாயிரும். உங்கள் சாரி அவங்களுக்கு சின்சியராகவே படாது, உங்களை அவங்க ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டாங்க.
தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை.
இந்த புத்தகத்தை ரெண்டு பாதியா பிரிச்சுக்கலாம். முதல் பாதியில எப்படி மன்னிப்பு கேட்கணுங்கிற பத்தியும், இரண்டாவது பாதியில எப்படி மன்னிக்கணுங்கிற பத்தியும் இருக்கு. ஏற்கனவே நீங்க சாப்மன் புக்ஸ படிச்சிருந்தீங்கன்னா இல்ல கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடவுளுக்கு இவரோட புத்தகங்கள்ல ஒரு தனி இடமே உண்டு. அவர் சொல்ற கான்செப்ட்களை நியாயப்படுத்த அவர் கிறிஸ்டின் வேதங்களையும் நெறிகளையும் பைபிளையும் தான் யூஸ் பண்ணுவார். இது வேற மதத்தை சார்ந்தவங்களுக்கு பிடிக்காம போகலாம். அதுக்காக இது ஒரு இறையியல் புத்தகம், தியாலஜி புக்குன்னு, இல்லை மற்றவங்களை கிறிஸ்டியனா மாத்திர முயற்சிக்கிற புக்குன்னு நினைக்காதீங்க. யார் மனதையும் புண்படுத்துறதுக்கான அதை சொல்லலை. ஒருவேளை நீங்க இறை நம்பிக்கை இல்லாதவரா இருந்தா இதை தெரிஞ்சுக்கோங்கிறக்கா சொல்றேன். இது கம்ப்ளீட்லி ஒரு ப்ராக்டிக்கல் ஹவு டு டூ புக் தான். சாப்மனும் ஜெனிஃபரும் அவங்களோட கவுன்சிலிங் அனுபவங்களை வச்சு ஒரு கிறிஸ்டின் உலக பார்வையை நமக்கு கொடுக்குறாங்க. நாம் அவங்க அனுபவ அறிவை ப்ராக்டிக்கலாக எப்படி செயல்படுத்தலாம்னு பார்க்கலாம். சின்னவங்க, பெரியவங்க, கப்புள்ஸ், சிங்கிள்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்னு அவங்கக்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்தவங்களோட பல்வேறு கதைகள் மூலமாக இந்த மன்னிப்புங்கிற பிரின்சிபல் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. மன்னிப்புங்கிற மொழி நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படையாக தேவைப்படுற ஒரு மொழி. அதனால சொல்லப்பட்ட நல்ல கான்செப்டுகளை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்ற விஷயங்களை விட்டுத்தள்ளுங்க. உங்க மன்னிப்புக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வேணுமா? யாருக்கு தான் வேண்டாம். அப்ப முதல்ல நீங்க மன்னிப்பு கேட்கறவங்க பார்வையில மன்னிப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஏத்த மாதிரி உங்க மன்னிப்பை ஃப்ரேம் பண்ணுங்க. இதுக்காகவே இவங்க மன்னிப்பு கேட்கறதையே பல காம்பனன்ஸா பிரிச்சிருக்காங்க. எப்படி சில பார்ட்ஸ் நீங்க மன்னிப்பு கேட்கறவங்களுக்கு முக்கியமானதா இருக்கும்னு எக்ஸ்பிளைனும் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன சொன்னா அவங்க உங்க மன்னிப்பை புரிஞ்சுக்குவாங்கன்னு விளக்கி சொல்லியிருக்காங்க. மன்னிப்புக்கு பல வடிவங்கள் இருக்கு. பல பேர் பலவிதமான சமாதானங்களை விரும்புகிறாங்க. காதலுக்கு ஐந்து மொழிகள் இருக்கிற மாதிரி மன்னிப்புக்கும் ஐந்து மொழிகள் இருக்கு. சில பேருக்கு ஐம் சாரின்னு சொல்றது கேட்க பிடிக்கும். இந்த செயலுக்கு நான் வருந்துகிறேன்னு கேட்டாலே அவங்களுக்கு போதுமானது. சிலருக்கு நான் தான் தப்பு பண்ணேன், இந்த தவறுக்கு முழு பொறுப்பு நான் தான், நீங்கள் ஒத்துக்கிறது பிடிக்கும். அதாவது நீங்கள் பண்ண தவறுக்கு நீங்களே பொறுப்பெடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. இன்னும் சில பேருக்கு நீங்கள் மனம் வருந்தி பிராயச்சித்தம் செய்தால் தான் பிடிக்கும். நீங்கள் வருந்துவதை அவங்க உணர நினைக்கிறாங்க. அது எப்படின்னா நீங்கள் உங்கள் செயல் மூலமாகவோ இல்லை உங்கள் பிஹேவியரில் மாற்றத்தை கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. இன்னொரு தரப்பு மக்கள் நீங்கள் பண்ண தப்புக்கு உங்ககிட்ட பரிகாரம் எதிர்பார்க்குறாங்க. அதாவது நான் தப்பு பண்ணிட்டேன், அது காம்பன்சேஷனாக உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன், நான் உங்ககிட்ட அன்பாக இருக்கணுமா, அதுவும் இல்லையா அதுக்கு பதிலாக நீ என்னை தண்டிக்கணும்னு நினைக்கிறியா, அதுக்கும் நான் தயார், என்னை அடிக்கணுமா அடிச்சுக்கோ, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. கடைசியாக இன்னும் சில பேர் இருப்பாங்க. அவங்க எப்படின்னா நீங்கள் பண்ண தப்புக்கு உங்ககிட்ட பாவ மன்னிப்பு எதிர்பார்ப்பாங்க. அவங்கள பொறுத்தவரை அவங்க கிட்ட மன்னிக்கிற அதிகாரம், பவர் ஆஃப் பார்டன் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அவங்க கிட்ட என்னை மன்னிப்பீங்களான்னு ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அதான் நான் மன்னிப்பு கேட்டுட்டேனே, இதுக்கு மேலே என்ன வேணும், மன்னிச்சா என்னன்னு டிமாண்ட் பண்ணக்கூடாது. மன்னிக்கிறது மன்னிக்காததும் அவங்க விருப்பம். நீங்கள் மன்னிப்பை டிமாண்ட் பண்ணும்போது நீங்கள் ஆழ்ந்த வருத்தத்தோட மனதார மன்னிப்பு கேட்ட மாதிரி அவங்களுக்கு படாது. பெரும்பாலும் நாம் எந்த மாதிரியான மன்னிப்பு மற்றவங்கிட்ட எதிர்பார்க்குறோமோ, அதாவது இவங்க பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் பார்க்குறேன், அதுலேயும் குறிப்பாக இந்த வார்த்தையெல்லாம் இருந்தால் நான் மன்னிப்பேன் எப்படின்னு நினைக்கிறோமோ, கிட்டத்தட்ட அதே மாதிரியான வார்த்தைகளை சொல்லி தான் நாம் மற்றவங்கிட்ட மன்னிப்பு கேட்போமா, ஏன்னா அதுதான் நம்ம மன்னிப்பு மொழியா அப்படின்னு சாப்மன் சொல்கிறார். இந்த புக்கில் ஒவ்வொரு மன்னிப்பு மொழிக்கும் நிறைய உதாரணங்களும் வார்த்தைகளும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வெறுமனே நீங்கள் இந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர்கிட்ட இருந்து சாரி சொல்லிட்டு தப்பிக்கலான்னு நினைக்காதீங்க. இந்த புக்கோட நோக்கமும் அது இல்லை. யார் முதல்ல மன்னிப்பு கேட்குறது, இல்லை இத்தனை நாள் ஆயிடுச்சு எப்படி போய் மன்னிப்பு கேட்குறதுன்னு யோசிச்சுட்டே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை, நெருங்கிய உறவை நம்ம தவற விட்டுருப்போம். அதை சரி செய்யறதுக்கு இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் நம்மளுக்கு உதவும். நம்மளால் காயப்பட்ட ஒருத்தர்கிட்ட உண்மையாக ஜெனியூனாக மன்னிப்பு கேட்டால் சமரசமும் நல்லிணக்கத்துக்கான கதவுகள் திறக்கப்படும்னு சாப்மேன் சொல்கிறார். உங்கள் லட்சியமே உண்மையாக எப்படி ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு இருந்தால் இந்த புக்கு உங்களுக்கான புக்கு. சில கான்செப்டில் படிக்கும்போது நம்பவே முடியாத அளவுக்கு ரொம்பவே ஹீலிங்காக இருந்தது. அதில் என்னோட பர்சனல் ஃபேவரட் நம்மளை நாமே மன்னிக்க சொல்கிற சாப்டர் தான். பலர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம், யார் யாரோ மன்னிக்கிறோம், நாம் பண்ணுற தப்ப நாம் தானே மன்னிக்கணும். உங்களுக்கு அநியாயம் நடந்த பட்சத்தில் நீதிக்கு ஆசைப்படுறது, நியாயம் எதிர்பார்க்கறது தப்பு இல்லை, ஆனால் உங்கள் ஆசை நேர்மையானதாக இருக்கணும். நீங்கள் ஒருத்தரை மன்னிச்சிட்டிங்கன்னா அந்த நிகழ்வை நீங்கள் மறந்துட்டாவும் அர்த்தம் இல்லை. அதே சமயம் மற்றவங்கள தன்னோட நேர்மையற்ற இன்சின்சியர் அப்பாலஜிஸால் உங்களை மேனிப்புலேட் பண்ணவும் விடாதீங்க. அது மட்டும் இல்லை, எந்த சூழ்நிலையிலையும் நீங்களே உடஞ்சி போய் உங்களை மன்னிக்க மறுக்காதீங்க. இந்த புத்தகத்தில் எனக்கு பிடிக்காத விஷயம் இல்லை நான் சாப்மனோட கருத்தை எதிர்க்கிற விஷயம்னா ரெண்டு உதாரணம் சொல்லுவேன். இதில் தனது அப்பாவால் துன்புறுத்தப்பட்ட, ஃபிசிக்கலி அப்யூஸ் செய்யப்பட்ட பெண்ணை அவர்கிட்டயே மன்னிப்பு கேட்க வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் இருக்குது. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. அன்பும் ஆதரவும் கொடுக்கப்பட வேண்டிய பொண்ணவே மன்னிப்பு கேட்க சொல்கிறது எனக்கு ரொம்ப தவறாப்பட்டுச்சு. இது கான்ட்ரவர்ஷியலான விஷயம் மட்டும் இல்லை, ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. ஒரு விக்டிமை பிளேம் பண்ணி அவங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு அவங்க ரியாக்ட் பண்ணதை தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வைக்கிறது என்னால் நினச்சி பார்க்கவே முடியல. ஆனால் இன்னொரு பக்கம் யோசித்து பார்த்தா நான் யார் அந்த பொண்ணை ஜட்ஜ் பண்ணேன், இல்லை இந்த கேஸை ஹேண்டில் பண்ண ஆத்தர்ஸை க்வெஸ்சன் பண்ணேன். ஸோ என்னோடய வருத்தத்தை தான் நான் தெரிவிக்கிறேன். அடுத்த விஷயம், தன்னை ஏமாத்திய கணவரை மன்னிக்கும் ஒரு கிறிஸ்டியன் மனைவி. இது எப்படின்னா என்னோடய பிரின்சிபல்கே டோட்டல் அகெயின்ஸ்டாக இருந்துச்சு. உன்னி சொல்லப்போனால் இது என்னோடய நாணயம், கண்ணியம், சுயமரியாதை வரைவரைகளுக்கு எதிராக இருக்கிறதுனால இதையும் என்னால் ஏற்றுக்க முடியல. நரேட்டிவ் வாய்ஸ் ரைட்டிங் ஸ்டைல் ரொம்பவே லென்த்தியாக இருக்குது. சீக்கிரமாகவே விஷயத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. விஷயத்தை சுருக்கமாக சொல்லாமல் கதை கதையாக சொல்லி சுச்சுவேஷன்ஸ்குள்ளே நம்மளை அழைச்சிட்டு போய் பின்ன பாயிண்ட்டுக்கு வராங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருந்தா நீ நச்சுன்னு இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஃபர்கிவ்னஸ், மன்னிப்புங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நாம் எப்படி எதிர்கொள்கிறதுங்கிறத நினச்சி கஷ்டப்படுற ஒரு விஷயந்தான். இந்த சப்ஜெக்டை மத போதனை இல்லாமல் ரிலிஜன் பாட்டு விட்டுட்டு ஒரு வைடர் ஆங்கிளாக சொல்லியிருந்தாங்க. இன்னும் பல பேருக்கு இந்த புக்கு பிடிச்சிருக்கும். ஃப்ராங்காக சொல்லணும்னா பல நேரங்களில் நானே மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்கியிருக்கேன். ஆனால் அதுக்கு காரணம் சரியான மன்னிப்பு மொழி தெரியாதனாலன்னு இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். மன்னிப்பு கேட்கறதுக்கும் கூட பல மொழிகள் இருக்குது, சரியான முறைகள் இருக்குதுன்னு இதுவரை யோசிச்சதில்லை. அது மட்டும் இல்லை, எனக்கு எதிரில் இருக்கிறவரோட மன்னிப்பு மொழி வேறையாக கூட இருக்கலாம். ஏன் மன்னிப்பு மொழியில் சொல்லப்படாத விஷயங்களையும் அவர் எதிர்பார்க்கலாங்கிறது நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வகையில் When Sorry Isn't Enough அறிவூட்டும் வகையாக இருந்துச்சு. ஒரு ஐ ஓப்பனர் புக். நாம் என்ன நினச்சி மன்னிப்பு கேட்குறோம், எப்படி ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறவங்களோட நம்ம யார்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறோம், அவங்க மன்னிப்பு மொழி என்ன, அவங்க நம்மக்கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்கங்கிறத யோசிக்க வச்சுது. எஃபெக்டிவான அப்பாலஜி எது தெரியுமா? நம்ம மன்னிப்பு கேட்குறவங்களோட மனசை தொடர மொழி. இந்த புத்தகத்து மூலியமாக எல்லோருக்குமே ஒரே மாதிரியான மன்னிப்பு மொழி இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் மற்றவங்கிட்ட நான் என்ன மாதிரியான மன்னிப்பு எதிர்பார்க்குறேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தரோட தாய்மொழி மட்டும் இல்லை, அவங்க பேசுகிற மன்னிப்பு மொழியும் தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உதாரணத்துக்கு, தெலுங்கு மட்டுமே பேசுகிறவங்கிட்ட நீங்கள் பஞ்சாபியில் பேசுனா உங்கள் வேலையே ஆகாது. கப்புள்ஸ்க்கு நான் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சேர்ந்து படிக்க முடியலனாலும் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற அப்பாலஜி லாங்குவேஜ் டெஸ்ட் எடுத்து பாருங்க. ஆன்லைனில் கூட நீங்கள் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். இதில் சொல்லப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் தேவைப்படலாம். அப்புறம் என்னங்க, சாப்மன் தன்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன் மாடல் மூலியமாக ரிலேஷன்ஷிப்பில் வர கஷ்டமான சூழ்நிலைகளை சமாளிக்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. நீங்கள் மன்னிப்பு கேட்கவோ கொடுக்கவோ தடுமாறுறீங்கன்னா, இல்லை இதனால் உங்கள் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிருந்ததுன்னா, நீங்கள் ஹீல் பண்ண நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறை இந்த புக்கை படிங்க. ஸோ உங்கள் மன்னிப்பு மொழி என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா? கடைசியா நீங்க யார்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க? என்ன சொல்லி மன்னிப்பு கேட்டீங்க? அவங்க உங்களை மன்னிச்சுட்டாங்களான்னு
யோசிக்கிறீங்களா? யோசிங்க.
இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தின உங்க கமெண்ட்ஸ்களையும் கருத்துக்களையும் என்னோட யூடியூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் ஷேர் பண்ணுங்க. மேலும் அழுத்தமான, உங்க சிந்தனையை தூண்டுற மாதிரியான எபிசோடுகளுக்கு books.com சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் உங்கள் புக் சஜஷன்ஸை books.com@gmail.com இமெயில் ஐடிக்கு எழுதி அனுப்பலாம். கடைசி வரை இணைந்திருந்ததுக்கு நன்றி. books.com ஓட அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை சாயோனாரா.